ஓம் சாந்தி. முரளி தேதி 6/12/2025 காலை முரளி, பாக்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற பொம்மையானது ஆத்மா என்ற உணர்வுள்ள சாவியின் மூலம், அதாவது சைத்தன்ய சாவியின் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யும் பொழுது பயமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஆத்மா ஷரீரத்துடன் விளையாட்டை விளையாடிக் கொண்டே கீழே வந்திருக்கிறது, ஆகையினால் அதற்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பதில்: மரபொம்மை. நாடகத்தில் மரபொம்மைகளின் விளையாட்டு காண்பிப்பது போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் மரபொம்மை. 5000 ஆண்டுகளில் விளையாட்டை விளையாடிக் கொண்டே கீழே வந்துவிட்டீர்கள். மரபொம்மைகளாகிய உங்களை மீண்டும் மேலே செல்வதற்கான வழி காண்பிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் என்ற சாவியை பயன்படுத்தும் பொழுது மேலே சென்று விடுவீர்கள். பாடல்: கூட்டத்தின் நடுவே உயர்வாய் எரியும் தீபம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். யாருடைய நடத்தை நன்றாக இல்லையெனில் உனக்கு ஈஸ்வரன்தான் நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்று தாய் தந்தை கூறுவர். ஆனால் ஈஸ்வரன் உண்மையிலேயே வழி காண்பிப்பார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஆன்மீக தந்தை குழந்தைகள் ஸ்ரேஷ்டமாகுவதற்கான ஸ்ரேஷ்ட வழியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை நமக்கு எவ்வளவு உயர்ந்த வழி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அவரது வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆக மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடியவர் தந்தை என்பது நிரூபணமாகிறது. மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்று சீக்கியர்களும் பாடுகின்றனர். ஆக அவசியம் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய வழி கொடுக்கின்றார். ஏக் ஓங்கார், அதாவது கடவுள் ஒருவரே, செய்பவர் செய்விப்பவர் பயமற்றவர் என்றும் அவரது மகிமை பாடப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பயமற்றவர்களாக ஆகின்றீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? ஆத்மாவிற்கு எந்த பயமும் இருப்பது கிடையாது. பயமற்றவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். எதற்கு பயப்பட வேண்டும்? உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நீங்கள் தங்களது வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையின் ஸ்ரீமத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய ஸ்ரீமத்? கொடுப்பது யார்? இந்த விஷயங்கள் கீதையில் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பத்தீத்தம் ஆகிவிட்டீர்கள். பாவனம் ஆவதற்காக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். புருஷோத்தம் ஆகக்கூடிய இந்த மேலா, அதாவது சந்திப்பு, சங்கமயுகத்தில்தான் ஏற்படுகிறது. பலர் வந்து ஸ்ரீமத் பெறுகின்றனர். இதுதான் ஈஸ்வரனுடன் குழந்தைகளின் மேலா என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரனும் நிராகாராக இருக்கின்றார். குழந்தைகளும், அதாவது ஆத்மாக்களும் நிராகாராக இருக்கின்றனர். நான் ஆத்மா என்ற இந்த பழக்கத்தை மிகவும் பக்காவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு பொம்மைக்கு சாவி கொடுத்துவிட்டால் அது நடனமாட ஆரம்பித்து விடுகிறது. ஆக ஆத்மாவும் இந்த ஷரீரம் என்ற பொம்மைக்கு சாவியாகும். ஆத்மா இதில் இல்லையென்றால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் சைத்தன்ய பொம்மைகள். பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லையெனில் எந்த வேலைக்கும் பயன்படாது, நின்றுவிடும். ஆத்மாவும் சைத்தன்ய சாவியாகும். இது அழிவற்ற சாவியாகும். நான் ஆத்மாவைதான் பார்க்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாதான் கேட்கிறது என்ற பழக்கத்தை பக்கா ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சாவியின்றி ஷரீரம் இயங்காது. இவருக்கும் அழிவற்று சாவி கிடைத்திருக்கிறது. இவரது சாவி 5000 ஆண்டுகளுக்கு இயங்குகிறது. சைத்தன்ய சாவியாக இருக்கின்ற காரணத்தினால் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது சைத்தன்யமான பொம்மையாகும். தந்தையும் சைத்தன்ய ஆத்மாவார். சாவி முடிவடையும் பொழுது தந்தை மீண்டும் புதிய யுக்தி, அதாவது என்னை நினைவு செய்தால் மீண்டும் சாவி கொடுக்கப்பட்டுவிடும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடும் என்று கூறுகின்றார். எவ்வாறு மோட்டரில் பெட்ரோல் தீர்ந்தது மீண்டும் நிரப்பப்படுகிறது அல்லவா? எனக்குள் இப்பொழுது பெட்ரோல் எப்படி நிரப்புவது என்பதை உங்களது ஆத்மா புரிந்திருக்கிறது. பேட்டரியின் சக்தி, அதாவது சார்ஜ் குறைந்ததும் அதில் மீண்டும் சக்தி நிரப்பப்படுகிறது அல்லவா? எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு சக்தி நிரம்பும். 84 பிறவிகள் எடுத்து பேட்டரியின் சக்தி காலியாகிவிட்டது. சத்தோ ரஜோ தமோவாக ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் சாவி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார், அதாவது சக்தியை நிரப்புவதற்காக வந்திருக்கின்றார். சக்தி இல்லையெனில் மனிதர்கள் என்னவாக ஆகிவிடுகின்றனர்? ஆக இப்பொழுது நினைவின் மூலம்தான் பேட்டரியில் சக்தியை நிரப்ப வேண்டும். இதை மனித பேட்டரி என்றும் கூறலாம். என்னிடத்தில் தொடர்பு வையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த ஞானம் ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கின்றார். சத்கதி கொடுக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தையாவார். இப்பொழுது பேட்டரி முழுவதும் சக்தி நிரப்பப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் முழு 84 பிறவிகள் நடிப்பு நடிக்கிறீர்கள். எவ்வாறு நாடகத்தில் மர பொம்மைகளை நடனமாட செய்வார்கள் அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்களும் இவ்வாறு மர பொம்மை போன்று இருக்கிறீர்கள். மேலிருந்து கீழே இறங்கி 5000 ஆண்டுகளில் முற்றிலும் கீழான நிலைக்கு வந்துவிட்டீர்கள். பிறகு தந்தை வந்து மேலே அழைத்து செல்கின்றார். அவர் மர பொம்மைகளை ஆட்டுவிப்பவராவார். கீழிறங்கும் கலை மற்றும் முன்னேறும் கலையின் அர்த்தத்தை தந்தை புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கான விஷயமாகும். ஸ்ரீமத் மூலம் நமக்கு சாவி கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் முழு சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். பிறகு மீண்டும் பாகத்தையும் நடிப்போம். புரிந்து கொள்ள மற்றும் புரிய வைப்பதற்கு எவ்வளவு எளிய விஷயமாகும். யார் கல்பத்திற்கு முன்பு புரிய வைத்திருந்தார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்துக் கொண்டாலும் அதிகம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் தந்தை புரிய வைக்கின்றார். எங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எதிரில் பிராமணி, அதாவது நிமித்தமானவர் இல்லாமல் இருந்தாலும் நினைவில் அமர்ந்திருக்க வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம்தான் நமது விகர்மங்கள் அழியும் என்பதை அறிவீர்கள். ஆக அப்படிப்பட்ட நினைவில் அமர்ந்துவிட வேண்டும். யாரையும் முன்னால் அமர செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. சாப்பிட்டாலும் அருந்தினாலும் குளித்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சிறிது நேரத்தில் வேறு யாராவது எதிரில் அமர்ந்து விடுகின்றனர். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர் என்பது கிடையாது. ஒவ்வொருவரும் அவர் அவர்களுக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்யுங்கள். உங்களது புத்தி தெய்வீகமானதாக ஆகிவிடும் என்று ஈஸ்வரன் வழி கூறுகின்றார். இந்த தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் சிலரது புத்தி மந்தமாக, சிலரது புத்தி வேகமாக இருக்கிறது. பாவனமானவருடன் தொடர்பு வைக்கவில்லை என்றால் பேட்டரியின் சக்தி நிரம்பாது. தந்தையின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையெனில் தொடர்பு ஏற்படுவதே கிடையாது. நமது பேட்டரி இப்பொழுது நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக அவசியமாக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரமாத்மாவின் ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதனை உலகத்தினார் முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். எனது இந்த வழியின் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். இதைவிட உயர்ந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். அங்கு இந்த ஞானம் இருக்காது. இவ்வாறு நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கு தந்தை சங்கமத்தில்தான் வருகிறார். இதன் நினைவு சின்னம்தான் பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுகின்றனர். தசராவும் கொண்டாடுகின்றனர் அல்லவா? எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது தசரா ஏற்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் திரும்பவும் நடைபெறும். குழந்தைகளாகிய உங்களுக்குதான் இந்த ஈஸ்வரிய வழி, அதாவது ஸ்ரீமத் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆகிறீர்கள். உங்களது ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தது. அது கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக கீழானதாக ஆகிவிடுகிறது. பிறகு தந்தை வந்து ஞானம் மற்றும் யோகா கற்றுக் கொடுத்து சத்தோ பிரதானமாக ஸ்ரேஷ்டமாக ஆக்குகின்றார். நீங்கள் ஏனியில் எவ்வாறு கீழே இறங்கினீர்கள் என்று விளக்கி கூறுகின்றார். நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நாடகத்தின் முதல் இடைக்கடையை யாரும் அறியவில்லை. தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுக்கு இப்பொழுது நினைவிற்கு வருகிறதல்லவா? ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையையும் கூற முடியாது. படித்து கூறப்படும் அளவிற்கு எழுதப்படுவதும் கிடையாது. இதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். மீண்டும் தேவதைகளாக ஆக வேண்டும். பிராமணன், தேவதா, சத்திரியன் மூன்று தர்மங்களையும் ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நாம் தந்தையின் மூலம் பிரம்மாவின் வம்சத்தினர்களாக ஆகின்றோம். பிறகு சூரிய வம்சி, சந்திர வம்சிகளாக ஆவோம் என்பது இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது. யார் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் சந்திர வம்சத்தினர்களாக ஆகிவிடுவர். எதில் தோல்வியடைவர்? யோகாவை. ஞானம் மிக எளிய முறையில் புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள்? மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று கூறிவிட்டபடியால் எவ்வளவு தூரத்திற்கு சென்று விட்டனர்? இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. ஈஸ்வரன் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். ஆக அவரது வழியும் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவசியம் அவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பு சங்கம யுகம் இருந்திருக்கிறது. தந்தை வந்து உலகை மாற்றுகின்றார். நீங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், நாம் கல்ப கல்பத்திற்கும் மாறிக்கொண்டே வருகிறோம், மாறிக்கொண்டே இருப்போம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இது சைத்தன்ய பேட்டரி அல்லவா? அது ஜடமானது. 5000 ஆண்டிற்கு பிறகு தந்தை வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியும் கொடுக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் உயர்ந்த வழி கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். உங்களிடம் யாராவது வருகின்ற பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தை அல்லவா என்று கூறுங்கள். ஈஸ்வரன் ஷிவபாபா ஆவார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறீர்கள். அவர் சத்கதி கொடுக்கும் வல்லல் ஆவார். தனக்கென்று அவருக்கு சரீரம் கிடையாது. ஆக யார் மூலம் வழி கொடுக்கின்றான்? நீங்களும் ஆத்மாதான். இந்த சரீரத்தின் மூலம் உரையாடல் செய்கிறீர்கள் அல்லவா? சரீரமின்றி ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. நிராகார தந்தையும் எப்படி வருவார்? ரதத்தில் வருவார் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. பிறகு சிலர் இவ்வாறு வருகின்றார் என்றும் சிலர் இவ்வாறு வருகின்றார் என்றும் கதை உருவாக்கிவிட்டனர். திரிமூர்த்தியையும் சூக்ஷ்ம வதனத்தில் காண்பித்திருக்கின்றனர். இவை அனைத்தும் சாட்சாத்காரத்திற்கான விஷயம் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மற்றபடி படைப்புகள் அனைத்தும் இங்குதான் நடைபெறும் அல்லவா? ஆக படைப்பவர் தந்தையும் இங்கு வரவேண்டி இருக்கிறது. பத்தீத உலகிற்கு வந்து பாவனம் ஆக வேண்டும். இங்கு குழந்தைகள் நேரடியாக பாவனம் ஆகிக் கொண்டிருக்கின்றனர். புரிந்து கொள்கிறீர்கள்? இருப்பினும் ஞானம் புத்தியில் அமருவது கிடையாது, பிறருக்கு புரிய வைக்க முடிவதும் கிடையாது. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமானவர்களாக ஆக முடியாது. யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? எந்த அளவிற்கு சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். ஒவ்வொரு எலும்பையும் சேவைக்காக கொடுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஆல் ரவுண்ட் சேவை செய்ய வேண்டும். தந்தையின் சேவையில் எலும்பை கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். பல குழந்தைகள் சேவைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். பாபா, எங்களை விடுவித்து விடுங்கள், நாங்கள் சேவையில் ஈடுபட்டு விடுவோம், இதன் மூலம் பலருக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும். முழு உலகமும் பௌதீக சேவை செய்கிறது. அதன் மூலம் ஏணியில் கீழே இறங்கிதான் வந்தீர்கள். இப்பொழுது அந்த ஆன்மீக சேவையின் மூலம் முன்னேறும் கலை ஏற்படுகிறது. இன்னார் என்னை விட அதிகம் சேவை செய்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்கின்றனர். வகுப்பில் வரிசை கிரமமாக அமர்கின்றனர். இங்கு வரிசை கிரமமாக அமர வைப்பது கிடையாது, மனம் உடைந்து விடுவர். புரிந்து கொள்ள முடியுமல்லவா? சேவை செய்யவில்லை எனில் அவசியம் பதவியும் குறைந்துவிடும். வரிசை கிரமமாக பதவியும் பல உள்ளன, ஆனால் அது சுகதாமம், இது துக்கதாமமாகும். அங்கு வியாதிகள் போன்றவைகள் இருக்காது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் மிக குறைந்த பதவி அடைவோம், ஏனெனில் சேவை செய்வதே கிடையாது. சேவையின் மூலம்தான் பதவி அடைய முடியும். தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது மனநிலையை அறிவீர்கள். மம்மா பாபாவும் சேவை செய்து வந்தனர். நல்ல நல்ல குழந்தைகளும் இருக்கின்றனர். பௌதீக வேலையும் செய்கின்றனர். பாதி சம்பளத்திலும் விடுப்பு எடுத்துக்கொண்டு சேவை செய்யுங்கள் என்று அவர்களுக்கும் கூறப்படுகிறது. யார் பாபாவின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தங்க சிம்மாசனத்தில் அமர்வர். வரிசை கிரமமான முயற்சியின்படி இவ்வாறே வெற்றி மாலையிலும் வந்துவிடுவர். அர்ப்பணமும் ஆகின்றனர், சேவையும் செய்கின்றனர். சிலர் அர்ப்பணம் ஆகிவிட்டு சேவை செய்யவில்லை எனில் பதவி குறைந்துவிடும் அல்லவா? ஸ்ரீமத் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அரச குடும்பத்தில் பிறவி எடுக்க முடியும். ஆனால் படிப்பின் மூலம் ராஜ்ய பதவி கிடைத்தது என்று ஒரு பொழுதும் எங்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். யாருக்கும் தெரியாது. நீங்கள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் இப்பொழுது மேலே செல்ல வேண்டும். செல்வதும் மிக எளிதுதான். நீங்கள் கல்ப கல்பமாக வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையும் அன்பு நினைவுகளை வரிசை கிரமமாக, அதாவது முயற்சிக்கு ஏற்ப கொடுக்கின்றார். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிக அதிகமாக அன்பு நினைவுகளை கொடுப்பார். ஆக நான் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறேனா? மாலையில் மணியாக ஆக முடியுமா என்று தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். படிக்காதவர்கள் அவசியம் படித்தவர்கள் முன் வேலை செய்வார்கள், அதாவது சுமை தூக்குவார்கள். குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் நாடகத்தில் பாகம் இல்லையெனில் எவ்வளவுதான் தலையை உடைத்துக் கொண்டாலும் முன்னேறவே மாட்டார்கள். ஏதாவது கிரகச்சாரம் பிடித்துக் கொள்கிறது. தேக அபிமானத்தினால்தான் மற்ற விகாரங்கள் வந்துவிடுகின்றன. முக்கியமான கடுமையான வியாதி தேக அபிமானம் ஆகும். சத்தியுகத்தில் தேக அபிமானத்திற்கான பெயரே இருக்காது, அது உங்களது பிராப்தியாகும். இதை இங்குதான் தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் வேறு யாரும் கொடுப்பது கிடையாது. இது முக்கியமான விஷயமாகும். ஒருவேளை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார பகவான் கூறுகின்றார் என்றால் எழுத வேண்டும், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், தனது தேகத்தையும் நினைவு செய்யாதீர்கள். எவ்வாறு பக்தியிலும் ஒரே ஒரு சிவனை மட்டுமே பூஜை செய்கிறீர்கள். இப்பொழுது ஞானத்தையும் நான் தான் கொடுக்கின்றேன். மற்ற அனைத்தும் பக்தியாகும். கலப்படமற்ற ஞானம் ஒரே ஒரு சிவபாபாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ரத்தினம் ஞான கடலிடமிருந்து வெளிப்படுகிறது. அந்த கடலுக்கான விஷயம் கிடையாது. இந்த ஞான கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதி வைத்து விட்டனர்? கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர், ரத்தினங்களை கொடுத்தனர். இந்த ஞான கடலானவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ரத்தினங்களை கொடுக்கின்றார். நீங்கள் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். முன்பு கற்களை தேர்ந்தெடுத்தீர்கள், அதனால் கல் புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பதால் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பாரஸ்நாத் ஆகிறீர்கள் அல்லவா? இந்த பாரஸ்நாத் அதாவது லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர். பக்தி மார்க்கத்தில் அவர்களது பெயர் அவர்களது சிலைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். உண்மையில் லக்ஷ்மி நாராயணன் அல்லது பாரஸ்நாத் ஒரே ஒருவர்தான். நேபாளில் பசுபதி நாத்திற்கு திருவிழாவும் கொண்டாடுகின்றனர். அவரும் பாரஸ்நாத் ஆவார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தை எந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றாரோ அதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும், கற்களை அல்ல. தேக அபிமானம் என்ற கடுமையான நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனது பேட்டரியில் முழுமையாக சக்தியை நிரப்பிக் கொள்வதற்காக பவர் ஹவுஸ் தந்தையிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பயமற்று இருக்க வேண்டும். வரதானம் வல்லல் தன்மையின் பாவனை மூலம் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்தித்தியின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. வல்லல் தன்மையின் பாவனை மூலம் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்தித்தியின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: நாம் வள்ளலின் குழந்தைகள் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு லட்சியம் சதா இருக்க வேண்டும். வள்ளல் தன்மையின் பாவனை வைப்பதனால் சம்பன்ன ஆத்மா ஆகிவிடுவீர்கள். மற்றும் யார் சம்பன்னம் ஆகுவார்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். நான் கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தை, கொடுப்பதுதான் பெறுவது. இந்த பாவனையே சதா தடையற்றவராகவும் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்திதியையும் அனுபவம் செய்விக்கிறது. சதா ஒரு லட்சியத்தின் பக்கம்தான் பார்வை இருக்க வேண்டும். அந்த லட்சியம் விந்து என்பதாகும். மற்ற எந்த விஷயங்களிலும் விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், கேட்டாலும் கேட்காதீர்கள். ஸ்லோகன்: புத்தி மற்றும் ஸ்திதி ஒருவேளை பலவீனமாக உள்ளதென்றால் அதற்கான காரணம் வீணான எண்ணம் ஆகும். புத்தி மற்றும் ஸ்திதி ஒருவேளை பலவீனமாக உள்ளதென்றால் அதற்கான காரணம் வீணான எண்ணம் ஆகும். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் ஆகுவதற்காக கர்மங்களின் கணக்கு வழக்குகளில் இருந்து விடுபடுங்கள். சேவையில் கூட சேவையின் பந்தனத்தில் மாட்டியிருக்கும் சேவாதாரியாக அல்லாமல் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி சேவை செய்யுங்கள். அதாவது எல்லைக்கு உட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எவ்வாறு தேகத்தின் பந்தனம், தேகத்தின் சம்பந்தத்தின் பந்தனம் உள்ளதோ அதுபோல் சேவையில் சுயநலம் கொண்டிருப்பது பந்தனம் ஆகும். இந்த பந்தனமும் கர்மாதீத் ஆகுவதில் தடை ஏற்படுத்துகிறது. கர்மாதீத் ஆவது என்றால் இந்த ராயல் கணக்கு வழக்கில் இருந்து விடுபட வேண்டும். ஓம் சாந்தி.